வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பிரியதர்ஷினி. தலைப்புச் செய்திகள். பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. லடாக் பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக நியமிக்கப்பட்ட உள்துறை அமைச்சகத்தின் உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உகாண்டாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 63 பேர் உயிரிழந்தனர். ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழா வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று பஹ்ரைனில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்களும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் அம்மாநில துணை முதலமைச்சருமான திரு சம்ராட் சௌத்ரி கயாஜியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார். பீகாரின் வளர்ச்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பாடுபடும் என்றும் திரு சம்ராட் சௌத்ரி தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் அக்கட்சியின் பீகார் பொறுப்பாளருமான திரு கிருஷ்ணா அல்லவாரு மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பிஜேபி தலைமையிலான கூட்டணி அரசு தவறிவிட்டதாக குறை கூறினார். பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். பீகாரில் நிலவும் பிரச்சினைகளை முன்னிறுத்தி இந்த தேர்தலை எதிர்கொள்ள உள்ளதாக திரு கிருஷ்ணா அல்லவாரு கூறினார். ராஜஸ்தான் முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான திரு அசோக் கெலாட் பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தங்கள் கூட்டணியில் எவ்வித குழப்பமும் இல்லை என்றார். மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்த தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். எதிர்க்கட்சி கூட்டணிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவுவதாக அவர் குறிப்பிட்டார். கூட்டணியையே ஒழுங்காக வழிநடத்த இயலாதவர்கள் சிறந்த நிர்வாகத்தை வழங்க முடியாது என்பதை மக்கள் உணர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கு இடையேயான தொகுதி உடன்பாடு குறித்த காலத்திற்குள் முடிவடைந்ததையும் திரு சிராக் பாஸ்வான் சுட்டிக்காட்டினார். மத்திய அரசின் திட்டங்கள் பீகார் மாநிலத்தில் உள்ள அனைத்து தரப்பினரையும் சென்றடைந்துள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் பாட்னாவில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பீகார் சட்டப்பேரவைக்கு 2 கட்டங்களாக அடுத்த மாதம் 6 மற்றும் 11 தேதிகளில் தேர்தல் நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை 14 தேதி மேற்கொள்ளப்படும். லடாக் பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக அமைக்கப்பட்ட உள்துறை அமைச்சகத்தின் உயர்நிலைக் குழுவின் முதலாவது கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. லடாக்கைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் இதில் பங்கேற்றனர். லடாக்கில் கடந்த மாதம் நேரிட்ட வன்முறை சம்பவங்களை அடுத்து இந்த குழு அமைக்கப்பட்டது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இதன் உற்பத்தி அதிகரித்து வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2014 ஆண்டு 35 ஜிகாவாட் என்ற அளவிற்கே இருந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி திறன் தற்போது 197 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் 500 ஜிகாவாட்டாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களின் மேம்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். மிசோரம் அஸ்ஸாம் மாநிலங்களின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதற்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்துமாறு அவர் அறிவுறுத்தினார். குறிப்பாக மிசோரமில் பாமாயில் உற்பத்தியை அதிகரிப்பதில் கூடுதல் கவனம் செலுத்துமாறு அமைச்சர் கேட்டுக் கொண்டார். நாக்பூர் ஆகாஷ்வாணியின் செயல்பாடுகள் குறித்து தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு சஞ்சய் ஜாஜு இன்று ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தகவல் ஒலிபரப்புத்துறையின் இதர பிரிவு அதிகாரிகளுடன் அவர் விரிவான ஆலோசனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னை ஐஐடி வளாகத்தில் நீடித்த எரிசக்திக்கான மையத்தை ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் கோல் இண்டியா நிறுவனம் இன்று கையெழுத்திட்டுள்ளது. இந்த நிறுவனத்தின் தலைவர் திரு பிரசாத் முன்னிலையில் சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி மற்றும் கோல் இண்டியா நிறுவனத்தின் தொழில்நுட்ப இயக்குநர் திரு அச்சுத் கட்டக் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். நீடித்த எரிசக்தி தொழில்நுட்பம் தொடர்பான ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக இந்த மையம் ஏற்படுத்தப்பட உள்ளது.
நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-ல் 5%-ஆக குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5%-ஆக குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு காரணமாக இருசக்கர வாகனங்களின் விற்பனை அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருசக்கர வாகனங்களை வாங்குவதில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
வாகனங்களுக்கான GST வரியினை மத்திய அரசு குறைத்துள்ளதன் எதிரொலியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் இருசக்கர வாகன விற்பனையானது சூடுபிடித்துள்ளது. 300cc குறைவான இன்ஜின் திறன் கொண்ட பைக்குகளுக்கு GST வரி 28%-ல் 18%-ஆக குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் பைக்குகளின் விலை சுமார் 10,000 ரூபாய் வரை குறைந்திருப்பதால் பொதுமக்கள் புதிய பைக்குகள் வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றன. இருசக்கர வாகனங்கள் விற்பனை அதிகரித்துள்ளதோடு பண்டிகை காலத்திற்கு முன்பே இந்த வரி குறைப்பு வந்துள்ளது விற்பனையாளர்களையும் மகிழ்ச்சியில் அளித்துள்ளது. இதன் மூலம் இருசக்கர வாகன சந்தை மேலும் ஏற்றம் காணும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
தில்லியில் தீபாவளி பண்டிகை கொண்டாட்டத்தின் போது காற்றின் மாசு கடந்த ஆண்டை விட நடப்பாண்டில் குறைவாக இருந்ததாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காற்று மாசை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இப்பிரச்சினை குறித்து பஞ்சாப் முதலமைச்சருடன் நாளை விவாதிக்க உள்ளதாகவும் திருமதி ரேகா குப்தா கூறினார். மேற்குவங்கத்தைச் சேர்ந்த 1,000-க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தல்களை பின்பற்றவில்லை என்று கூறி இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கு உரிய விளக்கம் அளிக்கப்படாவிட்டால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக நக்சலைட் பிரச்சினை குறைந்துள்ளதாக சத்தீஸ்கட் மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் கூறியுள்ளார். இன்று ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கில் செயல்பட்டு வருவதே இதற்கு காரணம் என்றார். உகாண்டாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 63 பேர் உயிரிழந்தனர். கம்பாலா குளு நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த லாரியை கடக்க முயன்ற 2 பேருந்துகள் அப்பகுதியில் சென்று கொண்டிருந்த கார்கள் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். அரபிக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. இது கோவா மற்றும் லட்சத்தீவுக்கு இடையே நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதேபோல் வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் நீடிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழை நீடிக்கும் என்றும் சில பகுதிகளில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழா வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று பஹ்ரைனில் நடைபெறுகிறது. இந்தியாவின் சார்பில் 222 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். இன்று நடைபெற்ற ஆடவர் பிரிவு கபடி போட்டியில் இந்தியா 84-40 என்ற புள்ளிக் கணக்கில் பஹ்ரைனை வென்றது. ஆசிய இளையோர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஜக்ஜேஷ் சிங் கங்குரா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் செங்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் சீனாவின் யுஃபெங்கை வென்றார். எகிப்து சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷிதா நேகி பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. லடாக் பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக நியமிக்கப்பட்ட உள்துறை அமைச்சகத்தின் உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உகாண்டாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 63 பேர் உயிரிழந்தனர். ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழா வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று பஹ்ரைனில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.